புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் எழுத்தாளர், முன்னாள் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திருமிகு முனைவர் வி இறையன்பு அவர்கள் தன்னம்பிக்கையும் முன்னேற்றமும் குறித்து ரோட்டரி அறம் பப்ளிக் இமேஜ் கருத்தரங்கில் ஆற்றிய சிறப்புரையை நமது பண்பலையில் கேட்கலாம். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கருத்தரங்கத்தில் என்னை சேவையின் தேவை என்பது குறித்து பேசுவதற்காக அழைத்திருக்கிறார். அறம் என்பது இருந்தால்தான் சேவை என்பதே தொடங்கும் என்பதை நாம் அறிவோம். 1000 விதைகளை விதைத்து தன் விதைவாறு விருட்சங்களை விட்டுவிட்டுத்தான் வருகிறது. தேனீக்கள் கூட தேன்கூட்டிலே தேனை சேகரித்து விட்டுத்தான் மாண்டு போகின்றன. வண்டுகள் கூட மகரந்த சேர்க்கை செய்துவிட்டுத்தான் வடிந்து போகின்றன. மலர்கள் கூட வாசத்தை காற்று மண்டலத்துக்கு அழித்து விட்டுத்தான் வாடி போகின்றன. சிம்புகள் கூட முத்துக்களை ஈந்து விட்டுத்தான் காலாவதி ஆகின்றன. மனிதனாக பிறந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டும் என்பதும் இந்த வாழ்க்கையில் நாம் மறைந்தாலும் நாம் சிந்திய புன்னகையை வடித்த கண்ணீரை எழுப்பிய கட்டடங்களை வெட்டிய குளங்களை ஆற்றிய பணிகளை செய்த அர்ப்பணிகளை அர்ப்பணிப்போடு செய்த செயல்களை இந்த உலகம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளும் என்பதன் அடிப்படையில் தான் திருவள்ளுவர் அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் உரத்த புகழும் இல என்று குறிப்பிட்டார். வரலாறு நமக்கு உணர்த்துகிறது, போரிலே வென்றாலும் அறம் செய்த காரணத்தால் பாரி இன்று போற்றப்படுகிறார். ஓரியும் காரியும் நல்லியும் வேகனும் ஆயும் அதியனும் கடையேடு வள்ளல்களாக கருதப்படுவது அவர்கள் செய்த அறச்செயலால் தான். மரம் என்பது இரத்தத்தை வரவழைக்கும், அறம் கண்ணீரை துடைக்கும். அறம் மக்களுடைய வேதனையை போக்கும், மரமோ மாறாக மக்களுக்கு வேதனையை அளிக்கும். மரம் என்பது மாறாத அழிவு, அறம் என்பது நீங்காத மகிழ்வு. மரம் கூட அறத்தின் அடிப்படையில் அமைந்தால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை சன்சு என்கிற சீன அறிஞர் தன்னுடைய போர்க்கலை என்கிற நூலில் குறிப்பிடுகிற போது தெளிவுபடுத்துகிறார். எந்த போரை தார்மீக அடிப்படையில் ஒருவர் நிகழ்த்துகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்று அவர் குறிப்பிடுகிறார். பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தலை என்று திருவள்ளுவர் கூறுவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஈட்டுகிற செல்வம் நமக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பகுத்து அளித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிற போது நாம் மகிழ்ச்சி அடைவோம் என்பதுதான். போலந்து நாட்டிலே கோசியஸ்கோ என்கிற ஒரு தளபதி இருந்தார். அவர் அவசரமாக ஒரு தகவலை அனுப்ப வேண்டும். அதனால் ஒரு தகவலாளரிடம் வேறு எந்த குதிரையும் இல்லாத காரணத்தால் தன்னுடைய குதிரையை கொடுத்து எப்படியாவது தகவலை கொண்டு போய் சேர்த்து விட என்கிறார். அந்த தகவலாளர் திருப்பி வந்த பிறகு சொன்னார், தகவலை சேர்ப்பித்து விட்டேன், ஆனால் தயவு செய்து இனிமேல் எந்த தகவல் அனுப்புவதற்கும் உங்களுடைய குதிரையை அனுப்பாதீர்கள். அந்த குதிரை போகிற போது ஏழைகளின் வீடுகளில் முன்னெல்லாம் நிற்கிறது, எளியவர்களுடைய குடிசை முன்னெல்லாம் இன்று நிற்கிறது. அப்படி பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், அதனால் காலதாமதம் ஆகும் என்று குறிப்பிட்டார். எளியவர்களுக்காக, ஏழைகளுக்காக, வருத்தப்படுபவர்களுக்காக, கண்ணீர் சிந்துபவர்களுக்காக யார் ஒருவர் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றாரோ அவர்தான் மேம்பட்டவர். தமிழிலே இரட்டை காப்பியங்கள் என்கிற ஒன்று உண்டு. ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி தான் மணிமேகலை. சிலப்பதிகாரத்திலே வருகிற கண்ணகியையும் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்கிற நாடகத்திலே வருகிற போர்சியாவையும் நாம் ஒரு சேர பார்க்கிற அளவிற்கு இரண்டும் பாலம் புரிந்து வென்றவர்கள் மரபாதிரிதேல் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உரையும் உரை உண்டியும் உடையும் உரையலும் அல்லது கண்டதில் என்று அந்த பாடல். ஒரு மனிதனுக்கு உணவையும் உடையையும் இருக்கிற இடத்தையும் கொடுப்பதுதான் மிகப்பெரிய அறம் என்று சீர்தலை சார்ந்தனார் குறிப்பிடுகிறார். மாஸ்லோவருடைய முக்கோணம் என்கிற ஒன்றை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அந்த மாஸ்லோவின் முக்கோணத்திலே முதலாவதாக வருவது அடிப்படை தேவைதான். எனவே உணவையும் உடையையும் உரைகளையும் கொடுத்து விட்டால் அடிப்படை தேவைகள் நிறைவடைந்து விடும். ஆனால் ஒரு மனிதனுக்கு அவை மட்டும் போதாது, அடுத்தது பாதுகாப்பு உணர்வு தேவை, அதற்கு பிறகு அன்பு தேவை, அதற்கு பிறகு சுயமரியாதை தேவை, இறுதியிலே அவன் தன்னை உணர வேண்டும் என்று விரும்புகிறான். அதுதான் அந்த கூம்பு பகுதியிலே இருக்கிறது. நாம் இந்த ரோட்டரி கம்பெனியை இணைவதற்கான ஒரே ஒரு காரணம் அந்த தன்னை உணர்வதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கலீல் இம்ரான் குறிப்பிடுகிறார், உங்களுக்கு தேவையில்லாததை கொடுப்பது தானம் அல்ல, உங்களுக்கு தேவையாக இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதுதான் தானம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வள்ளலுடைய வீட்டிற்கு ஒருவர் சென்றார். அவருடைய குழந்தை நடைவண்டியை வைத்து நடைபயிற்சிக் கொண்டிருந்தது. அவர் வந்தவரை பார்த்ததும் அவர் ஏதோ கேட்கிறார் என்று நினைத்தது தன்னுடைய நடைவண்டியை கொடுத்து விட்டது. அப்போது அந்த புலவர் பாடினார், நடை கற்கும் முன்பே கொடை கற்றாயே என்று பாடுகிறார். அப்படி நாம் எந்த சூழலிலே இருக்கிறோமோ அந்த சூழலுக்கு ஏற்றவாறு நாம் மற்றவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு உண்டாகும் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. எல்லோராலும் கொடுக்க முடிவதில்லை. அதைத்தான் ஔவையார் சொன்னார், ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10001 பூத்த மலர் தந்தாவரை திருவே தாத்தா கோடிக்கு ஒருவன் உண்டாயும் உண்டற்று என்பதுதான் அந்த பாடல். ஆர்த்த சபை, ஒரு சபையிலே அமர்ந்திருப்பவர்கள் 100 பேருக்கு ஒருவர் தான் இதை போல வந்து அமர்வார்கள். அதிலே 1001 தான் தங்க மூர்த்தி அவரை போல புலவராக இருக்க முடியும். அதிலும் மேடையிலேயே பேசுவது என்பது 10,000க்கு 1 தமது திரு முருகானந்தத்தை போல இருக்க முடியும். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பவர்கள் கோடியில் ஒருவர் தான் இருப்பார் என்று ஔவையார் சொல்லுகிறார். அதில் கூட கொடுத்ததை உடனே மறந்து விடுபவர்கள் 10 கோடியில் ஒருவர் தான் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, வாங்கியவர்களுக்கு நன்றி சொல்பவர்கள் 100 கோடியிலே ஒருவர்கள் தான் இருப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் தான் மேம்பட்டவர்கள். எதற்காக கொடுக்க வேண்டும் என்பதை பாரதிதாசன் கொடுத்து சொல்லுகிறார், இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புச் சிறுக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம். அந்த இன்பத்திற்காகத்தான் கொடுப்பது, புகழுக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், 2 பெண்மணிகள் பக்கத்து வீட்டிலே வாழ்ந்தார்கள். ஒரு பெண்மணி யாசகர்கள் வந்தால் தன் குழந்தையின் கைகளில் அரிசி அள்ளி போட சொல்வார். இதை பார்த்த அடுத்த பெண்மணியும் தன்னுடைய குழந்தையின் கைகளால் அரிசி போட சொன்னார். மரணம் நிகழ்ந்தது. ஒருவர் சொர்க்கத்திற்கு சென்றார், 2வது பெண்மணியும் நரகத்திற்கு சென்றார். நரகத்திற்கு சென்ற பெண்மணி முறையீடு செய்தார், நானும் அதே கைகளால் தான் என்னுடைய குழந்தையின் கைகளால் தான் தானம் செய்ய வைத்தேன், எனக்கே நரகம் என்று. 1வது பெண்மணி குழந்தைக்கும் தானம் செய்ய வேண்டும் என்கிற பழக்கம் வர வேண்டும் என்பதற்காக தன் குழந்தையின் கைகளால் தானம் செய்தார். ஆனால் நீயோ குறைவாக அரிசி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய குழந்தையின் கைகளால் நீ கொடுத்தாய், அதுதான் காரணம் என்று குறிப்பிட்டார். இதை நான் குறிப்பிடுவதற்கு ஒரே ஒரு காரணம், நாம் இன்று இந்த அறத்தை செய்கிற போது மற்றவர்கள் முகத்திலே தெரிகிறதே மகிழ்ச்சி, அதை விட உன்னதமான ஒன்று இருக்க முடியாது என்கிற அடிப்படையில் தான் அந்த அறத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ரோட்டரி இன்டர்நேஷனலை பொறுத்தவரை அது 6 தளங்களிலே செம்மையாக செயல்பட்டு வருகிறது. நாடுகளிடையே திரு முருகானந்தம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அமைதி நிலவ வேண்டும், நம்முடைய நற்செயல்களின் காரணமாக அமைதி ஏற்பட வேண்டும் என்பது 1வது கொள்கை. 2வதாக கல்விக்காக நான் நற்பணிகளை எல்லாம் ஆற்ற வேண்டும் என்பது. 3வதாக அடிப்படை தேவைகளான குடிநீர் கழிப்பிடம் போன்றவற்றை நிறைவேற்றுவது. 4வது மக்களுடைய நோய்களை தடுப்பது. 5வது பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவது. 6வது மக்களிடையே நாம் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் அமைப்பை பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது, இப்படி ரோட்டரி அமைப்பு பல்வேறு விதமான பணிகளை உலக அளவிலே செய்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். அதே அந்த இயக்கம்தான் எப்படியாவது முடக்குவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தீவிரமாக தச்சையை கட்டிக்கொண்டு களத்திலே இறங்கி பணியாற்றியது என்பதையும், கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட போது பல மருத்துவமனைகளுக்கு உயிர் வாயு உற்பத்தி கருவியை வழங்கியது என்பதையும் நாம் அறிவோம். அது இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் தலைமை பண்புகளை ஏற்படுத்துவதற்கும் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். இந்த வகையில் ரோட்டரி என்பது இன்று ஒரு பெரும் இயக்கமாக பல சங்கங்கள் கொண்ட அமைப்பாக சாமானிய மக்களும் அதில் பங்கெடுத்துக் கொள்ளலாம், தமிழில் உரையாற்றலாம், மொழி தடையல்ல என்கின்ற நிலையை உருவாக்கி சேவை செய்து வருகிற போது சில கருத்துக்களை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். நாம் அனைவருமே சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் யார் மூலம் சேவை செய்வது, எப்படி சேவை செய்வது, அவர் தகுதியானவரா அல்லது தகுதியானவர் மூலம் அந்த சேவை சென்று சேர்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக பலருக்கும் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இன்று பலரும் தங்களுடைய நேரத்தை தருவதற்குத்தான் தயாராக இல்லை, பணத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவர் தன்னுடைய முக்கியமான நண்பர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிற போது சென்றார். நண்பரை பார்த்தார், பணக்கூடை ஒன்றை கொடுத்தார், அருகில் அமர்ந்தார், பிறகு ஆறுதலாக பேசினார், எனக்கு அலுவல் இருக்கிறது என்று சொல்லி அந்த தலைமை நிர்வாகியை அழைத்து இவருக்கு எவ்வளவு மருத்துவ செலவு ஆனாலும் பட்டியலை என்னிடம் அனுப்புங்கள், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். இரண்டாவது நண்பர் வந்தார், அவர் அருகிலே அமர்ந்தார், ஆறுதலான கைகளை பிடித்தார், கவலைப்படாதே சரியாகிவிடும் என்று சொன்னார். அவருக்கு பசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடு என்று ஊட்டிவிட்டார். மருத்துவரை அழைத்தார், நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், மிக இனிய மனிதர் என்று பரிந்துரை செய்தார். நீ அலுவலகத்திற்கு போகவில்லையா என்று கேட்ட போது நான் விடுப்பு எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன், உன்னை பார்ப்பதை தவிர வேறு வேலை என்ன எனக்கு இருக்க முடியும் என்றார். அன்று முழுவதும் இருந்து அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியே செல்கிறவரை நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி பழைய கதைகளை எல்லாம் பேசி உற்சாகப்படுத்தி உன்னை போல இருக்கிற பல பேர் மறுபடியும் தெம்பாகி தேறி நடந்திருக்கிறார்கள் என்று இனிய மொழிகளை எல்லாம் சொன்னார். இப்போது யாரை அந்த நண்பர் அதிகமாக நேசிப்பார் என்பதை நினைத்து பாருங்கள். நாம் நேரத்தை தருவது மிகவும் முக்கியம். இன்று வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்கள் இருக்கின்றன. முதலாவதாக இன்று பல்வேறு மக்கள் சிதறி போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் உதிரி பூக்களைப் போல இருக்கிறார்கள். அவர்களை மாலைகளாக கட்டி அவர்களை நறுமணமுள்ளவர்களாக மாற்றி அவர்கள் ஆற்றலை அவர்களுக்கே உணர்த்துவது என்பது முதலாவது பணி. இரண்டாவதாக அவர்களை நல்வழிப்படுத்துவது முக்கியமான பணி. மூன்றாவதாக இளைஞர்களுக்கு திறன்களை கற்றுத்தருதல் முக்கியம். நான்காவதாக பல பிரிவினைகள் இருக்கிற சமுதாயத்தில் அந்த பிரிவினைகளை தாண்டி ஒன்றுபடுத்துவது முக்கியம். ஐந்தாவதாக இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை விதைகளை ஊட்டுவது முக்கியம். ஆறாவதாக பெண்களுக்கு பல்வேறு திறன்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் வீட்டிலே இருந்தாலும் தொழில் செய்து அதிக வருமானம் பெற்று சொந்த காலிலே நிற்கிற நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஏழாவதாக இந்த மூலாதாரங்களை சன்னமான படலமான பரவலாக பரப்புவதற்கு பதிலாக ஓரிரு இடங்களில் நாம் முழுவதுமாக கவனம் செலுத்தி அவற்றை முற்றிலுமாக மாற்றிவிட்டு அந்த உதாரணத்தை மற்றவர்களும் பின்பற்றுமாறு செய்து அதற்கு பிறகு நாம் அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பல வாழ்வியல் சூழல் உள்ளவற்றை நாம் சிறிது சிறிதாக தீர்க்க முடியவே ஆனால் நிச்சயமாக ஏழ்மையிலிருந்தும் வறுமையிலிருந்தும் மக்களை விடுவிக்க முடியும் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. மியூனே சின்பா என்கிறவர் திபெத்திய மன்னராக இருந்தார், 39வது மன்னன். அவர் தன்னுடைய நாட்டிலே மக்கள் வறுமையோடும் ஏழ்மையோடும் இருப்பதையும் சிலர் பணக்காரர்களாக அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் பார்த்தார். அவருக்கு மனம் பொறுக்கவில்லை. எல்லோருடைய நிலத்தையும் எல்லோருடைய சொத்தையும் ஓரிடத்திலே குவித்து சமமாக பிரித்து கொடுத்தார். இப்படி மூன்று முறை பிரித்து கொடுத்தார். பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருந்தார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருந்தார்கள். அப்போதுதான் அமர்த்தியாசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஏழ்மை என்பது வாய்ப்பின்மையே என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ராண்டி பாஷ் என்பவர் கடைசி சொற்பொழிவு என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூல் எழுதுவதற்கு காரணம், ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற எல்லா ஊழியர்களையும் கடைசி சொற்பொழிவாக நீ ஆற்றினால் எதை ஆற்றப் போகிறாய், உன்னுடைய வாழ்க்கையிலே எதை சாதித்தாய் என்று கூறப்போகிறாய், எந்த கடவுளை நிறைவேற்றப் போகிறாய் என்று கூறப்போகிறார் என்பதற்குத்தான் கடைசி சொற்பொழிவு என்று பெயர் கொடுத்தார்கள். ஆனால் ராண்டி பாஷ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில் அது கடைசி சொற்பொழிவாக அமைந்தது. ஆனால் அவர் தன்னுடைய கடவுளை அடைந்ததை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதிலே ஒன்றை சொல்கிறார், அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய திறமையும் வாய்ப்பும் சந்திக்கிற போது ஏற்படுவதுதான் என்று. திறமைக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதிர்ஷ்டம். எல்லா எளிய மக்களுக்கும் வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் அவர்கள் முன்னேற முடியும். நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். 2015 ஒரு லயன்ஸ் கிளப் சங்கத்தில் என்னை பேச அழைத்திருந்தார்கள். அங்கே சென்ற போது சின்ன சின்ன பொருட்களை உதவிகளாக வழங்கினார்கள். லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ரோ ஃப்ரெண்ட்ஸ் என்பதுதான் அந்த கிளப். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் சின்ன சின்ன உதவிகளை கொடுத்தால் இவர்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. இவர்களுக்கு நீங்கள் கோயிலிலே சுண்டல் விநியோகிப்பதைப் போல விநியோகித்தால் யாருக்கும் பசியாக முடியாது. அதனால் யார் அதிகம் பசியோடு இருக்கிறார்களோ, சாப்பிடாவிட்டால் இறந்து விடுவார்களோ, அவர்களுக்கு முழு சாப்பாடை போடுங்கள், சுண்டலை தராதீர்கள் என்று. அதற்கு பிறகுதான் முதலியார்குப்பம் கிராமத்திலே வீடுகளை கட்டி கொடுத்த பிறகு அந்த மக்கள் எந்த மாதிரி முன்னேறினார்கள் என்கிற எடுத்துக்காட்டை எடுத்து சொன்னேன். அதன் அடிப்படையில் அவர்கள் அபிராமியுடன் என்கிற இடத்திலே பெருவெள்ளத்திற்கு பிறகு 43 இல்லங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தார்கள். அவர்களுக்கு மீனவர்கள் என்பதால் வலைகளை கட்டி கொடுத்தார்கள். படகுகளை புதுப்பிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். பெண்களுக்கு சமையல் பாத்திரங்களை கொடுத்தார்கள். வலைகளை பின்னுவதற்கான தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அபிராமி மடம் இப்போது அதிகமாக முன்னேறிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை நான் கூறுவதற்கு காரணம், நீங்களும் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த பகுதியில் 4-5 ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரியுங்கள். அங்கே இருக்கிற மூலாதாரங்கள் என்ன என்று கண்டறியுங்கள். என்ன தேவைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த மக்களிடையே இளைஞர்களை தேர்ந்தெடுங்கள், அவர்களுக்கு பயிற்சி கொடுங்கள். அதற்கு பிறகு படிப்படியாக விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தொகுதியாக கருதி எல்லா குடும்பங்களும் பயன்பெறுகிற அளவிற்கு நீங்கள் உங்கள் திட்டங்களை விரிவுபடுத்துங்கள். இதற்கு அதிக நிதி செலவாகவே என்று நினைக்காதீர்கள். ஒன்றை நான் சொல்லுகிறேன், அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் பல நேரங்களில் விழிப்புணர்வு இல்லாமையால் அவற்றை முறையாக பயன்படுத்திக் கொள்ளாத நிலைமை ஏற்படுகிறது. எந்த நீராக இருந்தாலும் ஓட்டை பாத்திரத்திலே ஊற்றினால் ஒழுங்கிவிடும் என்பதற்கு போல விழிப்புணர்வு இல்லாதவர்களால் எதையும் சரியாக பயன்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் ஒரு கிராமத்தை எடுத்து அந்த கிராமத்திற்கு உதவி செய்ய ஆரம்பித்தால் பலரும் ஓடி வருவார்கள். ஏனென்றால் உரிய முறையிலே உதவிகள் போய் சேர்கின்றன. அந்த கிராமம் படிப்படியாக வளர்கிறது என்பதை மற்றவர்கள் அறிந்தால் அவர்கள் உதவி புரிவதற்கு தயாராக இருப்பார்கள். அரசு துறையிலும் போட்டி போட்டுக் கொண்டு வந்து உங்களுக்கு உதவி புரியும். ஏனென்றால் அவர்களும் வெற்றி கதைகளை எப்படியாவது விளைவித்து விட மாட்டோமா என்கிற எண்ணத்திலே தான் இருக்கிறார்கள். என் கண் பார்த்தவாறு வளர்த்த ஒரு இடம் சென்னைக்கு அருகிலே இருக்கிற கண்ணகி நகரம், எழில் நகரம். 23,704 குடியிருப்புகள் அங்கே பல்வேறு பகுதிகளில் இருந்து புலம்பெயர்ந்த மக்களால் இடம்பெயர்ந்த மக்களால் உருவானது. அங்கே 100,000 பேர் இருக்கிறார்கள். 2017 ஒரு இளைஞர் என்னை வந்து சந்தித்தார். அவர், இங்கே இருக்கிற மக்கள் சரியாக படிப்பதற்கான வசதிகள் இல்லை, மாணவர்களுக்கு கூடுதலாக பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள், மாலை வேளையிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களுக்கு இடம் வேண்டும் என்றார். அவர்களுக்கு இடம் தருவதற்கு தலைமை ஆசிரியர் கையை பிசைந்தார். நான் உடனே அப்போது கல்வித்துறையின் செயலாளராக உதயச்சந்திரனிடம் சொல்லி பள்ளி கட்டிடங்களை மாலை வேளையிலே திறந்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்தேன். அங்கே மாணவர்கள் படிக்க தொடங்கினார்கள். மாணவிகள் தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டார்கள். விளையாட்டு, சிலம்பம் போன்றவற்றை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மனநல ஆலோசனையும் வழங்கப்பட்டது. இந்த செய்தி பரவியதும் விமலா ராணி என்கிற இந்தியன் வங்கியை சார்ந்த சமூக பிரிவை சார்ந்தவர் நிதி உதவி செய்து சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். படிப்படியாக அந்த ஊரிலே மருத்துவ முகாம் நடந்தது. முதல் தலைமுறை அறக்கட்டளை என்பது உருவானது. பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வெள்ளத்தை பாய்ச்சுவதற்கு தயாராக இருந்தார்கள். இப்போது அங்கே யாருமே கல்லூரிக்கு போகாத அந்த பகுதியிலே 181 மாணவர்கள் முதல் தலைமுறை மாணவர்களாக கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். அதில் 31 மாணவர்கள் செயற்கைக்கோள் செய்கிற சாதனையை குறித்து கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் 8 மாணவர்கள் இஸ்ரோ நிறுவனத்திற்கு நேரில் சென்று வந்திருக்கிறார்கள். 36 மாணவர்கள் அகஸ்திய விண்வெளி ஆராய்ச்சி அறக்கட்டளை என்கிற நிறுவனத்தில் சேர்ந்து செயற்கைக்கோளுக்கான பயிற்சியை பெற்றிருக்கிறார். இவையெல்லாம் சாத்தியமானதற்கு முக்கியமான காரணம் அங்கே ஓர் இளைஞர் முன்வந்தார், அனைவரும் உதவ வந்தார்கள். பல நிறுவனங்கள் அங்கே சில ரோட்டரி கிளப்புகளும் இணைந்திருக்கின்றன. அதற்கு பிறகு இப்போது அந்த கிராமத்திலே விளையாட்டு திடல் உருவாகி கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு நூலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. மாலை வேளையிலே 36 மாணவர்கள், அதுவும் குறிப்பாக எழுத படிக்காத மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 83 வயது மூதாட்டி ஒருவர் படித்துக் கொண்டிருக்கிறார், பேர பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறார். 48 வயதாகிய கணவனை இழந்த எப்போதோ படிப்பை கைவிட்ட வேதநாயகி என்கிற பெண் 10 வகுப்பை எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இன்னும் சிறிது காலத்தில் கண்டகி நகர் மற்ற இடங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கிற நகரமாக மாறப்போகிறது. அதனால் தயவு செய்து நீங்களும் ஒவ்வொரு கிளப்புமே ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்கள். அந்த இடம் பெரிதாக இருக்க வேண்டியதில்லை, 5000 பேர் இருக்கிற இடமாக இருக்கட்டும். அங்கே முதலில் நல்லெண்ணம் கொண்ட பெரியவர்களை சந்தித்து பேசுங்கள், அவருடைய ஆதரவுகளை பெறுங்கள், நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுங்கள், பயிற்சி கொடுங்கள், அங்கே இருக்கிற மூலாதாரங்களை எல்லாம் பாருங்கள். எல்லோரும் பயன்பெறுவது என்பது கல்வி கூடம் தான். எனவே கல்வி கூடத்தில் உங்கள் பணியை தொடங்குங்கள், மருத்துவ முகாம்களை நடத்துங்கள், படிப்படியாக அனைத்து குடும்பத்தில் இருப்பவர்களையும் சென்று சேருங்கள். நாங்கள் 5 ஆண்டுகளானாலும் அந்த பகுதியை மாற்றிவிட்டு அடுத்த இடத்துக்கு நீங்கள் செல்லுங்கள், அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். நான் படித்திருக்கிறேன் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதை, உன்னுடைய தலையை புகழால் அலங்கரி, மகுடத்தால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் மகுடம் இடம் மாறக்கூடும். உன்னுடைய நெற்றியை சிந்தனையால் அலங்கரி, திலகத்தால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் திலகம் கலையக்கூடும். உன்னுடைய கண்களை இரக்க கண்ணீரால் அலங்கரி, மையால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் மை கரையக்கூடும். உன்னுடைய உதடை உண்மையால் அலங்கரி, சாயத்தால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் சாயம் மறையக்கூடும். உன்னுடைய தோள்களை வீரத்தால் அலங்கரி, மாலைகளால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் மாலைகள் வாழக்கூடும். உன்னுடைய கைகளை ஈகையால் அலங்கரி, மருதானியால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் மருதானி கரையக்கூடும். நீ உன்னை உன்னால் அலங்கரி, பொன்னால் அலங்கரிக்காதே, பொன்னை காட்டிலும் மனிதம் மதிப்பு மிக்கது என்பார். நிலவுக்கு எதற்கு அரிதானம், வானவிலுக்கு ஏது வர்ண பூச்சி, கண்ணில் தெரிகிற அழகு மறைந்து போய்விடும், காதால் கேட்கிற அழகோ காலமெல்லாம் நின்று மரணத்தையும் அலங்கரிக்கும். எனவே நாம் கண்ணால் பார்க்கிற அழகுடையவர்களாக இல்லாமல் காதால் கேட்கிற அழகுடையவர்களாக மாறுவதற்கு இது போன்ற பணிகள் தான் முக்கியம். இறுதியாக ஒரு கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அமர்ந்திருந்த போது ஒருவர் பேச்சப்படக்கூடியவர் வந்தார். அதை நபிகள் நாயகத்திடம் கொடுத்தார். அவர் உடனே அழியை அடைத்து இங்கே இருக்கிற அனைவருக்கும் பேரிச்சம்பழத்தை விநியோகம் செய்கின்றார். அதற்கு அலி கேட்டார், நீங்கள் கொடுப்பது போல கொடுக்கட்டுமா, கடவுள் கொடுப்பதை போல கொடுக்கட்டுமா, நான் கொடுப்பதை போல கொடு என்றதும் மொத்தம் எத்தனை வேண்டும் என்று எண்ணி அனைவருக்கும் சமமாக பேரிச்சம்பழங்களை கொடுத்தார் அலி. ஒரு வாரத்திற்கு பிறகு மறுபடியும் மக்கள் கூடினார்கள். பேரிச்சம்பழ கூடை ஒன்று வந்தது. அப்போது அலியை பார்த்து எல்லோருக்கும் கொடு என்றார் நபிகள். அலி கேட்டார், நீங்கள் கொடுத்தது போல கொடுக்கட்டுமா, கடவுள் கொடுத்ததை போல கொடுக்கட்டுமா, இறைவன் கொடுத்ததை போல கொடு என்றார். உடனே அலி தன் கையை விட்டு என்ன கிடைத்ததோ அதை எடுத்து யார் கிடைத்தார்களோ அவர்களிடம் கொடுத்து விட்டார். சிறிது நேரத்தில் சிலர் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றார்கள், சிலர் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்றார்கள், சிலர் எங்களுக்கு ஒன்று இரண்டு தான் கிடைத்தது என்று சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் சொன்னார், இறைவன் அப்படித்தான் கொடுப்பார், சிலருக்கு அதிகம் கொடுப்பார், சிலருக்கு குறைவாக கொடுப்பார், சிலருக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டார். அதிகம் கிடைத்தவர்கள் குறைவாக கிடைத்தவர்களுக்கு கொடுப்பதுதான் நியதி என்றார்.
நேர்களே, இதுவரை எழுத்தாளர், முன்னாள் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திருமிகு முனைவர் வே இறையன்பு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.